அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. ஆகஸ்ட் மாதம் 2 வெள்ளிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பிறகு செய்தி அரங்கில். கொழும்புக்கு அண்மையில் உள்ள வெளிவேரியா பகுதியில் நடைபெற்ற வன் செயல்கள் குறித்த விரிவான செய்திகள், அங்கு சென்ற பிபிசி நிருபர் அளிக்கும் நேரடி தகவல்கள்.
அறுப்பு மோடி வந்த ஆமி ரொம்ப மோசமாக அங்க நடந்து கொண்ட சிவச்சுக்குள்ள ஷூட் பண்ணி சிவச்சுக்குள்ள ரத்தம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இரவு இரவாக எல்லாரையும் வெளியனுப்பி ஆமி அதெல்லாம் கிளியர் பண்ணதாக தான் மக்கள் சொல்றாங்க.
இந்தியாவில் மார்பக புற்றுநோய்க்கு அளிக்கப்படும் ஒரு மருந்துக்கான காப்புரிமை நீக்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகள். பிறகு இந்தியாவில் சில்லறை வணிகத்தில் ஈடுபடும் வெளிநாட்டு நிறுவனங்கள் 30% பொருட்களை உள்நாட்டிலிருந்துதான் வாங்க வேண்டும் என்ற விதி தளர்த்தப்பட்டுள்ளது குறித்து மத்திய வர்த்தக இணையமைச்சர் சுதர்ஷன் நாச்சியப்பன் அளித்த செவி.
விற்பனை ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் இந்த 30% என்ற கட்டுப்பாடு இருக்கிறதை தவிர, முதலிலேயே நீங்கள் 30% சில நபர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டுதான் உள்ளே வர வேண்டும் என்று அதிலே சொல்லப்படவில்லை.
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் சங்கீதா ராஜன்.
ஜிம்பாப்வேயில் நடந்திருக்கின்ற பொதுத் தேர்தலுக்கு 2 ஆப்பிரிக்க கண்காணிப்பு குழுக்கள் பொதுவான அளவில் தமது ஒப்புதலை வழங்கியிருக்கின்றன. சில கவலைகளை அவை தெரிவித்திருந்தாலும் தேர்தல் செல்லும் என்று அவை தெரிவித்திருக்கின்றன. தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நம்பத்தகுந்த வகையிலும் நடந்தது என ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைவரான ஒலேசகன் ஒபசான்ஜோ தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் 20 லட்சம் வாக்கு சீட்டுகள் கூடுதலாக அச்சடிக்கப்பட்டது உள்ளிட்ட பிற பிரச்சனைகள் தொடர்பில் அவர் கவலை வெளியிட்டிருக்கிறார்.
மாலியில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த அதிபர் தேர்தலில் யாருக்கும் அதிக பெரும்பான்மை கிடைக்காத காரணமாக அடுத்த சுற்று தேர்தல்கள் அங்கு நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆகஸ்ட் 11 நடைபெறவுள்ள தேர்தலில் முதல் கட்ட தேர்தலில் சுமார் 40% வாக்குகளை பெற்ற முன்னாள் பிரதமர் இப்ராஹிம் பாபக்கர் கீட்டாவும் முன்னாள் நிதி அமைச்சர் சோமாலியா சிசிவும் மோதுவார்கள். கடந்த ஆண்டு மாலியின் வடக்கு பகுதிகள் இஸ்லாமிய மற்றும் டாரெக் கிளர்ச்சியாளர்களால் பிடிக்கப்பட்டது. அதன் பிறகு பிரான்ஸ் தலைமையிலான இராணுவ படை நடவடிக்கைகள் காரணமாக பெரும் பகுதியிலிருந்து கிளர்ச்சியாளர்கள் விரட்டப்பட்டுள்ளனர்.
பிரான்சின் கொண்டளிப்பான புறநகர் பகுதிகளில் பதற்றத்தை தணிப்பதற்கான புதிய திட்டம் ஒன்றை அந்நாட்டின் அதிபர் பிரான்சுவா ஒலோந்த் வெளியிட்டிருக்கின்றார். பாரிஸ் அருகே சென்ற மாதம் 2 கலவரங்கள் நடந்திருந்ததை அடுத்து இந்த திட்டம் கொண்டுவரப்படுகிறது. மக்களுக்கு கூடுதலான வேலைவாய்ப்பும் மேம்பட்ட வீட்டு வசதியும் வழங்குவதற்காக $600 கோடி அரசாங்கம் செலவு செய்ய இருக்கிறது. பிரான்சின் முக்கிய நகர்களை சுற்றியிருக்கின்ற ஏழ்மை நிறைந்த பகுதிகளில் 500,000 அதிலும் குறிப்பாக பிரான்சின் முன்னாள் காலனி நாடுகளிலிருந்து வந்து குடியேறியவர்கள் வாழ்கின்றனர்.
ஈரானில் அதிபர் தேர்தலை வென்றுள்ள ஹசன் ரூஹானி இஸ்ரேல் சம்பந்தமாக தெரிவித்த கருத்து 2 ஈரானிய ஊடகங்களில் திரித்து சொல்லப்பட்டுள்ளது என ஈரானிய அரச ஊடகம் குற்றஞ்சாட்டியுள்ளது. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து தெஹ்ரானில் நடந்த ஒரு கூட்டத்தில் இஸ்ரேல் அகற்றப்பட வேண்டிய ஒரு புண் என்று ரூஹானி கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. பாலஸ்தீன நிலத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருப்பதை ரூஹானி விமர்சித்தாரே ஒழிய இஸ்ரேலே அகற்றப்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கவில்லை என இந்த கூட்டத்தின் வீடியோ பதிவை பார்த்த பிபிசி செய்தியாளர் கூறுகிறார்.
இத்தாலியின் முன்னாள் பிரதமர் சில்வியோ பெர்லஸ்கோனி வரி மோசடி செய்தார் என அவர் மீதான குற்றத்தையும் அவருக்கான சிறை தண்டனையையும் அந்நாட்டின் உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்ற நிலையில் தனது அரசியல் வாழ்க்கை தொடரும் என சவால் விட்டு வீடியோ உரை ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதிபரின் உரை போன்ற பாணியில் பேசியிருக்கின்ற பெர்லுஸ்கோனி தனது கட்சியை மீண்டும் தூங்குவதாகவும் நாட்டின் நீதித்துறை சீர்திருத்தம் என்பதற்கான மக்கள் ஆணையை கோரி தேர்தல் களமிறங்கப் போவதாகவும் அறிவித்திருக்கின்றார்.
La sentenza di oggi mi conferma nell'opinione che una parte
della பெர்லுஸ்கோனியின் மூப்பை கருதி அவர் சிறையில் அடைக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை என தெரிகிறது. மாறாக அவர் வீட்டுக்காவலில் வைக்கப்படலாம் அல்லது சமூக வேலைகளை செய்ய உத்தரவிடப்படலாம்.
நெதர்லாண்டில் உள்ள ஒரு மிருக காட்சி சாலையில் இருக்கும் பப்பூன் குரங்குகள் திடீரென ஏன் பயந்து போய்விட்டன என்பது தொடர்பாக அங்கே ஆய்வு நடக்கிறது. கடந்த பல நாட்களாக குரங்குகள் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டுள்ளன. உயிரியல் நிபுணர் ஒருவர் சிறிய அளவிலான நிலநடுக்கம், தப்பிப்போன பாம்புகள், இடி என பல்வேறு காரணங்களால் அங்கே உள்ள 100 பபூன் குரங்குகள் பயந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தார். கட்டி அணைத்தபடி இருக்கும் அக்குரங்குகள் சரியாக சாப்பிடவும் கிடையாது. அதே நேரத்தில் அந்த மிருக காட்சி சாலையில் உள்ள பிற விலங்குகள் ஏதும் பயப்படவில்லை. அதே நேரம் தற்போது பபூன் குரங்குகள் தற்போது தாவி பாயும் ஆப்பிள்களை சாப்பிடவும் ஆரம்பித்துள்ளன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் கம்பகா வெளிவேறிய நகரில் பொதுமக்கள் போராட்டத்தை கட்டுப்படுத்த இராணுவத்தில் நடத்திய தாக்குதலில் இளைஞர் ஒருவர் நேற்று கொல்லப்பட்டது தொடர்பில் பல்வேறு தரப்பினர் கண்டன குரல்களை எழுப்பியிருக்கின்றனர். இந்த தாக்குதலில் பெரும் எண்ணிக்கையிலானோர் காயமடைந்திருக்கின்றனர். மேலதிக தகவல்களுடன் ஜெயபிரகாஷ் நல்சாமி.
இலங்கையில் கம்பகா வெளிவேறி என்ற இடத்தில் சுத்தமான குடிநீர் கட்டு போராட்டம் நடத்திய பிரதேச மக்கள் மீது இராணுவத்தினர் நடத்திய தாக்குதல்களை பல தரப்பினரும் கண்டித்திருக்கிறார்கள். மக்கள் அமைதியாக போராட்டம் நடத்துவதற்கு உள்ள ஜனநாயக உரிமைகளுக்கு இலங்கை அரசாங்கம் மதிப்பளிக்க வேண்டும் என்று கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகமும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தலைநகர் கொழும்பிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெளிவேறிய பகுதியில் நேற்று மாலை 5 மணியளவில் நடந்த போராட்டத்தை போலீசாரும் இராணுவத்தினரும் அடக்க முற்பட்ட போது போராட்டம் இராணுவத்துக்கும் மக்களுக்கும் இடையிலான மோதலாக மாறிவிட்டது. பிரதேசத்தில் போத்தல் குடிநீர் கம்பெனியொன்றை மூடிவிடுமாறு கொழும்பு கண்டு வீதியில் பெலும் மகர என்ற இடத்தில் கடந்த ஒரு வாரகாலமாகவே போராட்டம் நடந்து வந்திருக்கிறது. அந்த போராட்டம் போலீசாரால் அடக்கப்பட்ட நிலையிலேயே அது வெளிவேறிய பகுதியில் பெரும் கலவரமாக மாறிப்போனது. வெளிவேறிய பகுதிக்கு நேற்றிரவு நேரடியாக சென்றிருந்த பிபிசி சிங்கள சபையின் கொழும்பு செய்தியாளர் அசாம் அமீனிடம் மேலதிக விவரம் கேட்டேன்.
பெலும் மகர ஜங்ஷன், அது ஒரு கொழும்பு கேண்டி ரோட்ல பெரிய ஜங்ஷன், அங்க இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க ஒரு நேற்று முன்னாலும். அதுக்கப்புறம் 500 போலீசால டியர் கேஸ் ரப்பர் புல்லட்ஸ் எடுத்து அவங்கள இந்த விரட்டின நேரம் அவங்க அதுக்கப்புறம் வெளிவேறிய சந்திக்கு வந்து ஐநா ப்ரொடெஸ்ட் பண்ண தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆமி இவங்களுக்கு போக சொன்னாவே இவங்க போகலாத நேரம் ஆமி டியர் கேஸும் ரப்பர் புல்லட்டும் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆமி சொல்றாங்க இவங்க சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண ஷூட் பண்ணுவாயுதுன்னு. அதுல ஒரு ஒருத்தர் இழந்திருக்காரு, மிச்சம் பேருக்கு காயம், ஆமி 20 பேர் மட்டும் காயம்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் நாங்க பேசின மக்கள் சொல்றாங்க ஒரு 100 பேர் மட்டும் காயம், அவங்க எல்லாம் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அனுப்பியிருக்கு. பாக்குற நேரம் முழு ஏரியாவும் ஒரு யுத்தம் நடந்த இடம் மட்டுமா இருந்தது.
இந்த மோதல்களிலோ அல்லது ஆர்ப்பாட்டங்களிலோ ஈடுபட்ட பொதுமக்களோடு உங்களுக்கு பேச கிடைத்ததா, என்ன சொன்னார்கள் அவர்கள்?
காயப்பட்ட நிறைய பேர் போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம அவங்க இந்த வெளிவேறிய சந்தில் இருக்கிற பெரிய சர்ச்சுக்குள்ள இருந்தாங்க. அவங்களோட நாங்க போயிட்டு பேசினோம். மிச்சமாக்க சொன்னது ஆமி ஆமி போலீஸ் 8 மணிக்கு போல அவங்க சர்ச்சுக்குள்ள இருக்கிற நேரம் வந்து ரொம்ப மோசமாக அவங்களுக்கு அடிச்சதாக, ஷூட் பண்ணினதாக, எத்தனையோ பேர் காயம்பட்டதாக அவங்க சொல்ற மிச்சம் பேர் இதுக்கு சம்மதம் இல்லாதாக்களுக்கு ரொம்ப மோசமான நிலையில் ஆமியும் போலீஸும் அட்டாக் பண்ணனுக்காங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த நாங்க ஒரு சர்ச் ஃபாதர் ஒன்று அந்த இன்சார்ஜ் ஃபாதர் ஒன்று பேசணும், அவர் சொன்ன 20 or 8 மணிக்கு போல மக்கள் அந்த பாதுகாப்புக்காக சர்ச்சில் தான் இருந்திருக்கு. ஆனா கருப்பு மூடி வந்த ஆமி ரொம்ப மோசமாக அங்க நடந்து கொண்ட சர்ச்சுக்குள்ள ஷூட் பண்ணி சர்ச்சுக்குள்ள ரத்தம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இரவு இரவாக எல்லாரையும் வெளியனுப்பி ஆமி அதெல்லாம் கிளியர் பண்ணதாக தான் மக்கள் சொல்றாங்க.
அந்த பிரதேசத்தின் இயல்பு நிலை திரும்பி விட்டதா, கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா?
இப்ப ஒரு இப்ப கொஞ்சம் சிச்சுவேஷன் நல்லமா இருக்கு. ஆனா 17 வயது ஒரு அப்பா அபிமானவர், அவர் கிளாஸ் போயிட்டு வர நேரம் அவரை ஷூட் பண்ணிருக்கு. இனி அவரோட சாவு கொணந்தா இந்த நிலைமை கொஞ்சம் மோசமா போயிலும், அதாவது கொஞ்சம் ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப கோபமா இருக்காங்க.
சுத்தமான குடிநீரை கேட்டுதான் இந்த போராட்டம் நடத்தியதாக கூறுகிறார்கள். இப்படியான ஒரு போராட்டம் இராணுவத்துக்கும் மக்களுக்கும் இடையிலான மோதலாக எப்படி மாறியது? இந்த மக்கள் என்ன வகையான கோரிக்கைகளை முன்வைத்தார்கள்?
அதான் மக்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான், அவங்க சொன்னது அந்த தண்ணிய அப்செட் ஆக்குற அந்த ஃபேக்டரியை மூட சொல்லி. ஆனா கவர்மெண்ட் சொன்னாங்க இன்வெஸ்டிகேஷன் முடியும் காட்டியும் அப்படி ஃபேக்டரியை மூடே இல்லாண்டு
என்றார் அசாம் அமீன். வெளிவேறிய பகுதிக்கு சென்று பார்வையிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் இராணுவத்தினர் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் தமது கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இதேவேளை வெளிவேறிய சம்பவத்தின் பின்னணியில் சந்தர்ப்பவாத அரசியல் நடத்தும் கும்பலை இருப்பதாக அரசாங்கம்
கூறியிருக்கிறது.
அரசியல் வெற்றி ஏதும் இல்லாமல் காத்திருக்கின்ற எதிர்கட்சியினர் இப்படியான சம்பவங்களை தூண்டிவிட்டு அரசியல் லாபம் தேட முயன்று வருவதாக கூறினார் இலங்கை அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை.
இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கை ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் ஜெகத் தயாஸ் தலைமையில் ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். நடந்த வன்முறைகளுக்கு ராணுவத்தின் மீதும் பலரும் குற்றம் சுமத்துகின்ற வேளையில் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூர்யாவிடம் பேசினார். மீண்டும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஸ்ரீலங்கா யுதாமுதாவே பதபிரிஸ் விஷால பிரமாணியாக ஏப்பதேசின் சிவத்கோட்டை அலிச்சிய கந்தூர் பலா
பெருமளவிலான ராணுவ வீரர்கள் அந்த பிரதேசத்திலிருந்து முகாம்களுக்கு மீள அழைக்கப்பட்டு விட்டார்கள். மிக குறைந்த அளவிலானோர் மட்டும் போலீசாருக்கு உதவியாக அங்கு இருக்கிறார்கள். அவர்களையும் விரைவில் மீள பெற்றுக் கொள்வோம் என்றார் இலங்கை ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய. நேற்றைய சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த உயிர் பலிக்கு யார் பொறுப்பு கூறுவது என்று கேட்டபோது போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துகின்றனர். விசாரணை முடிந்த பின்னரே எந்த முடிவுக்கும் நாம் வர முடியும் என்று கூறிய பிரிகேடியரிடம், இராணுவத்தினர் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் பலரும் கண்டனம் வெளியிட்டிருக்கிறார்கள், உங்களின் நிலைப்பாடு என்ன என்று கேட்டபோது,
பிரகார எல்லக்கலே நிராயுத ஜனதாவை பெட்ரோல் போம்பவலின்
இராணுவம் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. பெட்ரோல் குண்டுகளுடனும் வேறு ஆயுதங்களுடனும் திட்டமிட்டு தாக்குதல் நடத்த வந்தவர்கள் மீதுதான் இராணுவம் தாக்குதல் நடத்தியது. துரதிருஷ்டவசமாக பொதுமக்களும் அதில் சிக்கிக் கொண்டார்கள் என்ற பிரிகேடியர் ருவான் வணிகசூரியவிடம், கொல்லப்பட்டிருக்கின்ற இளைஞன் பெட்ரோல் குண்டு வைத்திருந்தார் என்று நீங்கள் கூறுகிறீர்களா என்று
கேட்டேன்.
போலீசாரின் விசாரணையின் முடிவில் தான் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் கூற முடியும். விசாரணை முடிந்தால்தான் அவர் அந்த தாக்குதல் குழுவைச் சேர்ந்தவரா இல்லையா என்பது தெரியவரும் என்றவரிடம், கிறிஸ்தவ திருச்சபை ஒன்றுக்குள் நுழைந்த படையினர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதாகவும் பிரதேச மக்கள் கூறுகிறார்களே என்று கேட்டபோது, ஊடகங்கள் தான் என்னிடம் அது பற்றிய கேள்விகளை கேட்டிருக்கின்றன. அது பற்றி நாங்கள் சம்பந்தப்பட்ட இராணுவ வீரர்களிடமும் விசாரித்து பார்த்திருக்கின்றோம். ஆனால் அந்த தகவலில் எந்த உண்மையும் இல்லை என்றுதான் எனக்கு தகவல் வந்திருக்கிறது. அந்த திருச்சபை பாதிரியாரும் அப்படி ஒரு முறைப்பாட்டையும் செய்யவில்லை என்றார் இலங்கை இராணுவ பேச்சாளர் ருவான் வணிகசூரிய.
செய்திகளை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. கத்தோலிக்க தேவாலயம் என தாக்கப்பட்ட தொடர்பில் பொதுபல சேனாவின் மீது தொடுக்கப்பட்ட வழக்கை சமாதான முறையில் தீர்க்க முடியாது என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
கடந்த 2008 ஆண்டு மாலபே பிரதேசத்தில் அமைந்துள்ள கத்தோலிக்க தேவாலயம் ஒன்று மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பாக பொதுபல சேனை அமைப்பின் செயலாளர் கலபுடாத்தே ஞானசார தேரர் உட்பட சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை சமாதானமான முறையில் தீர்த்து வைக்க முடியாதென கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கருத்து தெரிவித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஷிரான் குணரத்னம், இவ்வாறான மத முரண்பாடுகள் தொடர்பான வழக்குகளை முன்கொண்டு செல்வதை அனுமதிக்க முடியாதென்று தெரிவித்தார். எனவே இந்த வழக்கை சமாதானமான முறையில் தீர்த்துக் கொள்ளுமாறும் நீதிபதி அரச மற்றும் எதிர்தரப்பு சட்டவாதிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். ஆயினும் இந்த வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது கருத்து தெரிவித்த சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டவாதிகள், இந்த வழக்கை சமாதானமான முறையில் தீர்த்து வைப்பது தொடர்பாக சந்தேக நபர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக அறிவித்தனர். எனவே இந்த வழக்கை தொடர்ந்து விசாரணை செய்யுமாறும் சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டவாதிகள் வேண்டுகோள் விடுத்தனர். இதன்படி சம்பந்தப்பட்ட வழக்கை மேலும் விசாரணை செய்வதற்கு தீர்மானித்த நீதிமன்றம் மேலதிக வழக்கு விசாரணையை எதிர்வரும் 4 வரை ஒத்திவைத்தது.
கொழும்பு நீதிமன்ற செயலாளர் உதயகுமார் அளித்த குறிப்புடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து இந்திய செய்திகள். கடும் எதிர்ப்புகளை மீறி சில மாதங்களுக்கு முன்புதான் இந்திய அரசு சில்லறை வர்த்தகத்தில் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை அனுமதித்தது. ஆனால் இந்தியாவில் வர்த்தக வளாகங்களை நிர்மாணிக்கும் நிறுவனங்கள் தாம் விற்கும் பொருட்களில் 30% பொருட்களை உள்ளூர் சந்தையில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தது. இதை தம்மால் செயல்படுத்த முடியாது என்று சில்லறை வர்த்தகத்தில் குடிகட்டு பறக்கும் பெருநிறுவனமான வால்மார்ட் அறிவித்தது. அதையடுத்து இந்திய அரசு இந்த விதியை தளர்த்தி 5 30% இலக்கை எட்டினால் போதும் என்று தற்போது கூறியிருக்கிறது. இந்த மாற்றங்கள் குறித்து மத்திய வர்த்தகத்துறை துணை அமைச்சர் சுதர்ஷன் நாச்சேப்பன் அவர்களிடம் கேட்டேன்.
இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு போதுமான அளவிற்கு அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக வைத்திருக்கிறோம்.
அதை பற்றி முதலீடு செய்யக்கூடியவர்களுக்கு சில சந்தேகங்கள் ஏற்பட்டன. அந்த சந்தேகங்கள்ல குறிப்பாக முதலிலேயே நீங்கள் அதை முதலீடு செய்ய வேண்டுமா என்ற பிரச்சனை எல்லாம் எழுப்பப்பட்டது. அதை பற்றி ஒரு விரிவான ஒரு கருத்தினை அமைச்சர் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியது, அவ்வாறு யார் முதலீடு செய்கிறார்களோ அவர்கள் வந்து தொழிலை ஆரம்பித்து செயல்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் இது பற்றிய முடிவுகளை எடுக்கப்படுகிறது. அதனால் முதலில் தொழிலை ஆரம்பிப்பதற்கு எந்த விதமான முன் கட்டுப்பாடும் கிடையாது என்ற அடிப்படையில் அவர்கள் கூறியிருக்கிறார்.
குறிப்பாக உள்ளூர் பொருட்கள் 30% வரை இருக்க வேண்டும் என்ற விதியை வால்மார்ட் எதிர்த்தது. இப்பொழுது நீங்கள் அந்த அளவுக்கு இலக்கை எட்டுவதற்கு 5 ஆண்டுகள் என்று கொடுத்திருக்கிறீர்கள். இதை உள்ளூர் வியாபாரிகள் எதிர்க்கிறார்கள்.
அதாவது இப்ப 5 ஆண்டுகள் என்பது இந்த எந்த தொழிலில் ஈடுபடுகிறார்களோ அந்த தொழிலை இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தொழிலை ஆரம்பிக்கின்ற பொழுதே இவ்வாறு முதலிலேயே 30% பொருளை பெற வேண்டுமா, அல்லது அவர்கள் வந்து தொழிலை ஆரம்பித்து அதற்கான பூர்வாங்க வேலைகள் எல்லாம் செய்வதற்கு பின்னாலே இதை செய்ய வேண்டுமா என்ற ஒரு சந்தேகம் மட்டும்தான் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு விரிவான முறையிலே பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொழிலை ஆரம்பித்து அதற்கான கட்டுமான வேலைகள் எல்லாம் செய்து உற்பத்தியை உருவாக்கி அந்த உற்பத்தியை வந்து வெளியில இருக்கக்கூடியவர்களுக்கு விற்பனை ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் இந்த 30% என்ற கட்டுப்பாடு இருக்கிறதே தவிர, முதலிலேயே நீங்கள் 30% சில நபர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டுதான் உள்ளே வர வேண்டும் என்று அதிலே சொல்லப்படவில்லை. இந்த விளக்கம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இது எந்த விதத்திலையும் சிறு நடுத்தரத்திலே இருக்கக்கூடிய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொருள்களுக்கு அதிக திராட்சி ஏற்படுமே தவிர குறைவான நிலை ஏற்படாது.
இல்லை, இதற்கு முன்னால 10 லட்சம் பேருக்கு அதிகம் வாழ்கின்ற நகரங்களில் தான் வெளிநாட்டு அந்நிய முதலீடு அனுமதிக்கப்பட்டது நேரடி வர்த்தகத்தில். இப்பொழுது 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட இடங்களிலும் நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள். ஆகவே எப்படி நீங்கள் சிறு குறு வர்த்தகர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்ல முடியும்?
குறிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், காய்கறி செய்கிறார்கள் இல்ல பலசரக்கு சாமான்கள் வாங்குகிறார்கள் என்று சொன்னால் அதையும் அவர்களுடைய கடைகளிலே விற்க வேண்டிய சூழல் வரும். அல்லது சிறு பொருள்கள் பயன்படுத்தக்கூடிய யூட்டிலிட்டிஸ் என சொல்லப்படுகின்ற பொருள்களையும் அவர்கள் விற்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். அப்படி ஏற்படுகின்ற பொழுது அதற்கு எல்லாம் வெளிநாட்டில இருந்து ஒரு பொருள்களை இறக்குமதி செய்ய மாட்டார்கள். எந்த தொழிலே ஈடுபடக்கூடியவர்கள் அவர்கள் உள்ளேயே கிடைக்கக்கூடிய ஒரு தரமான, அவர்களுக்கு விரும்பக்கூடிய அளவிற்கு தகுதியான தரமான பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய நடுத்தர முறைகளை செயல்படுத்துகின்ற தொழில் சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். முக்கியமாக நாம் கொடுத்திருக்கக்கூடிய ஆணை என்பது மாநில அரசுகளோட ஒப்புதல் பெற்ற இடங்களிலே மட்டும்தான் செய்ய முடியும். மாநில அரசுகளிலே சில மாநில அரசுகள் இன்னும் அதிகமாக நாங்கள் இதை செயல்படுத்துவதன் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாநில அரசுகள் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல்தான் இது செயல்படுத்தப்படுகிறது.
மத்திய அமைச்சர் சுதர்ஷன் நாச்சியப்பன். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை கடுமையாக ஏற்று வரும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவைகளின் தலைவர் தா வெள்ளையன் அவர்களிடம் இந்த முடிவு குறித்து கேட்டேன்.
இதுல இந்த நிறுவனம் எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுமோ அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். ஆனா நம்ம நாட்டு தலைவர்கள் அவங்களுக்கு தான் துணையா இருக்காங்களே தவிர அவங்களால நாட்டுக்கு என்ன ஆபத்து வரும், மக்களுக்கு என்ன ஆபத்து வரும், அதை பத்தில கொஞ்சம் கவலையே அவங்களுக்கு கிடையாது. இவங்க இவ்வளவு தளர்த்தரும் அப்படிலாம் சொல்றதுல மக்களை ஏமாத்துறதுக்கு தான். கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமாவே விட்டுருவாங்க. ஆனா மொத்தமாவதான் ஏண்டா வச்சிங்கன்னு கேட்பாங்களேன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா விக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சுய தொழில்களை விற்கிறாங்க. வெளிநாட்டு பொருள்தான் இங்க வந்து விக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. நம்ம நாட்டிலேயே எல்லாத்தையும் உற்பத்தி செய்ய வேண்டும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். பல நாடுகள்ல இதான் நடந்திருக்கு. வகை வகையான பொருள்கள் ஒரு நுகர்வோர் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி மக்களை முதல்ல ஏமாத்துவாங்க.
பத்து லட்சம் பேருக்கும் குறைவாக மக்கள் தொகை கொண்ட ஊர்களில் கூட நேரடி சில்லறை வர்த்தக வளாகங்களை அமைக்க அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. வியாபாரிகள் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாவார்கள், இல்லை அவர்களால் சந்திக்க முடியும் நினைக்கிறீர்களா இந்த சவாலை?
முதல்ல பாதிக்கப்படுவது இயல்பான வணிகம் சீர்குலைந்து விடும். ஒண்ணு இயல்பான வணிகம்னா ஒரு உற்பத்தியாளர், அதுக்கப்புறம் ஒரு விநியோகஸ்தர், அப்புறம் ஒரு சில்லறை வணிகர். இயல்பான வணிக சங்கிலி என்பது இனிமே இருக்காது. அதுக்கப்புறம் வணிகர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இந்த கம்பெனிகள் வந்து நேரடியாகவே சில்லறை வணிகத்துல கலந்து இறங்குவாங்க. அதனால மக்கள் வந்து விளம்பரத்தையும் இந்த கவர்ச்சிகரமான பேக்கிங் இதெல்லாம் பார்த்து அந்த கடைகளை நாடி செல்லுகிற நிலைதான் ஏற்படும். அதனால உள்நாட்டு வியாபாரிகள் கோடிக்கணக்கான பேர் தங்கள் வேலை வாய்ப்பை இழந்து விடுவார்கள்.
ஆனால் அதற்கு எதிர்ப்புறம் என்ன சொல்வார்கள் என்றால், உள்நாட்டு வியாபாரிகளுக்கு உள்ளூர் சந்தை தெரியும், மக்களுடைய விருப்பு வெறுப்புகள் நன்கு தெரியும், மொழியை அறிந்தவர்கள், கலாச்சாரத்தை அறிந்தவர்கள். ஆகவே அவர்கள் தங்களுடைய அந்த அறிவை பயன்படுத்தி தங்களுடைய பொருட்களை அதிகம் சந்தைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம் அல்லவா?
முயற்சி எடுக்கலாம், அதுக்கு பெரும் முயற்சி எடுக்க வேண்டும். இதுபோல நிறுவனங்கள் அதிகமான விளம்பரம் செய்வதை பார்த்து மக்கள் அங்கே நுகர்வோர் அங்கேதான் ஈர்க்கப்படுவார்கள். மிகப்பெரிய அளவில் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும்.
அடுத்தாக, டைகர் என்ற மார்பக புற்றுநோய் மருந்துக்கு கிளாஸ்கோ ஸ்மித் கிளைம் மருந்து உற்பத்தி நிறுவனம் அனுமதித்து வருகின்ற அறிவுசார் காப்புரிமை, இந்தியாவின் அறிவுசார் காப்புரிமை வழக்குகளுக்கான மேன் முறையீட்டு தீர்ப்பாயம் ரத்து செய்திருக்கிறது. இந்த தீர்ப்பின் விவரங்கள் குறித்தும் அதன் தாக்கம் குறித்தும் செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சாதாத்.
ஃப்ரெனியஸ் எஸ்இ என்ற ஜெர்மானிய மருத்துவ சேவை நிறுவனத்தின் இந்திய பிரிவு ஒன்று தொடுத்திருந்த வழக்கில் இந்திய அறிவுசார் காப்புரிமை மேன்முறையீட்டு தீர்ப்பாயமான ஐபிஏபி தற்போதைய முடிவை வழங்கியிருக்கிறது. டைகர்ப் என்ற மார்பக புற்றுநோய் மருந்துக்கும் அதன் முக்கிய உட்பொருளான லபாட்டினிப் என்ற ரசாயனத்துக்கும் கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் நிறுவனத்திற்கு இருந்து வரக்கூடிய காப்புரிமையை எதிர்த்து ஃப்ரெனியஸ் கபி ஆங்காலஜி அமைப்பு முறைப்பாடு செய்திருந்தது. தற்போது வந்திருக்கின்ற முடிவில் இந்தியாவில் டைகர்ப் என்ற பெயரில் விற்கப்படுகின்ற லபாட்டினிப் ரசாயனத்தின் உப்பு வடிவத்துக்கு தனியாக இருந்து வருகின்ற அறிவுசார் காப்புரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்து வருகின்ற மருந்தில் சில மாறுதல்கள்தான் இந்த புதிய மருந்தில் இருக்கிறதே ஒழிய முற்றிலும் புதிய மருந்தாக காப்புரிமை அளிக்கக்கூடிய அளவிலான அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்த மருந்தில் இல்லை என தீர்ப்பாயம் முடிவு தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் இந்த மருந்தின் முக்கிய உட்கூறான லபாட்டினிப்புக்கு கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் கொண்டிருக்கின்ற அறிவுசார் காப்புரிமை நீடிக்கிறது என்றும் ஐபிஏபி தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பு குறித்து சென்னையில் கேன்சர் ரிசர்ச் அண்ட் ரிலீஃப் ட்ரஸ்ட் என்ற புற்றுநோய் உதவி அமைப்பு ஒன்றை நடத்தி வருகின்ற புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சி எஸ் மணியை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா இந்த மருந்தானது வந்து பல ஏழை நாடுகளுக்கும் ஏழை மக்களுக்கும் இது வந்து போய் சேரும். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப எம்பசைஸ் பண்ணணும்னு சொன்னா, ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து வந்து பல உயிர்களை வந்து காப்பாற்ற முடியாமல் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து இந்த மாதிரி தீர்ப்பு வந்து இந்திய நாட்டுல சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது வந்து வரவேற்று நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன்ல வந்து இந்த வாரம் கூட அதை பத்தி ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. தலையங்கத்துல ஏன் வந்து இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வந்து உலகத்துக்கு வந்து ஒரு வழிகாட்டியே அமையும் அப்படிங்கறது வந்து ஆர்வம் பண்ணி அந்த தலையங்கத்தில் எழுதியிருக்கிறது. அதனால வந்து இந்த இது வந்து இந்திய நாட்டில் மாத்திரம் இல்ல, இது வந்து வடநாடுகள்லயும் இதை வந்து வரவேற்கத்தக்க தீர்ப்பா வந்து அனைவரும் கருதுகிறார்கள்.
அதே நேரத்துல புதிய மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கு ஆராய்ச்சிகள் தான் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான தீர்ப்புகள் பெரிய பெரிய மருந்து கம்பெனிகள் புதிய ஆராய்ச்சிகளில் இறங்குவதற்கு தடை போடுவதாக அவர்களது ஊக்கத்தை குறைப்பதாக அமைந்து விடாதா?
இல்லை, அது முற்றிலும் கருத்து. அது வந்து நம்ம இந்த ஆராய்ச்சிக்கு வந்து தேவைப்படும் செலவு வந்து அதிகமாக இருந்தா கூட அதுல இருந்து நம்ம வந்து வரக்கூடிய வருவாயை எண்ணி மாத்திரம் நம்ம வந்து இந்த இதுல இறங்க முடியாது. அண்ட் இந்த வருவாயும் வந்து அவங்களுக்கு வந்து குறைய போறது இல்லையா, இது வந்து அதிகம் பேர் உபயோகப்படுத்தும் போது அதே அதுக்குண்டான வருவாயும் அவங்களுக்கு வந்து போய் சேரும். அதுக்கு பதிலாக அவங்க வந்து தனக்கு அந்த பேட்டன்ட் ஆனது வந்து எல்லா விதமான சால்ட்டுகளுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பது வந்து நியாயமாக தோன்றவில்லை.
இந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னா வந்து போதுமான புதிய அம்சங்கள் இல்லை, அதனால் இதற்கான இந்த காப்புரிமையை ரத்து செய்கிறோம்னு அப்பலட் போர்டு சொல்லியிருக்குது. பெரிய பெரிய மருந்து கம்பெனிகள் ஒரு 20 வருஷம்தான் அதோட பேட்டன்ட்னு இருக்கிறப்ப அது முடிவடைகிற காலகட்டத்தில் அதில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து கொண்டு அதை ஒரு புதிய ட்ரக்காக அறிமுகப்படுத்துகின்ற ஒரு போக்கு காணப்படுகிறதா?
மாலிகுல் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்ச பிறகு அதை பேட்டன்ட் பண்ணுறாங்க. அந்த பேட்டன்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் கொடுக்குறாங்க. அது வந்து 10 வருஷம் 20 வருஷம்னு அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி தராங்க. ஆனால் அந்த முடிவடையக்கூடிய நேரத்துல வந்து இவங்க வந்து சில ஒரு அந்த ஸ்ட்ரக்சர்ல மாறுதல் செய்து அதை வந்து மேலும் வந்து பேட்டன்ட் எக்ஸ்டென்ஷன் வாங்கி அது பல பேருக்கு அது போய் சேராத ஒண்ணம் பார்த்து கொள்கிறார்கள். இந்த மாதிரியான எக்ஸ்பிளாய்டேஷன் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பினால அதை வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க
என்றார் டாக்டர் சி எஸ் மணி. இரத்த புற்றுநோய்க்கான கிளைவெக் என்ற மருந்துக்கு நோவார்டிஸ் நிறுவனம் கொண்டிருந்த அறிவுசார் காப்புரிமையை இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் ரத்து செய்தது உட்பட ஃபைசர், ரோஷ், மெர்கன்கோ போன்ற பல முன்னணி மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் குறிப்பிட்ட மருந்துகளுக்கு அனுபவித்து வந்த காப்புரிமைகள் புதிய கண்டுபிடிப்புகள் இல்லை என கூறி இந்தியாவில் அண்மையில் ரத்து செய்யப்பட்டிருந்தன என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது.
அடுத்த ஒரு சர்வதேச குறிப்பு. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற எடுக்கப்படும் முயற்சிகள் அடுத்த ஆண்டிலிருந்து மேலும் ஒழுங்குபடுத்தப்படும் என்று நேபாள அரசு அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து நேபாள சேவையின் நவீன் சிங் கட்கா அனுப்பிய குறிப்பை தமிழ் தருகிறார் மணிவண்ணன்.
எவரெஸ்டில் ஏற எடுக்கப்படும் முயற்சிகளை ஒழுங்குபடுத்த புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தவிருப்பதாக நேபாள சுற்றுலாத்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். முதன்முறையாக எவரெஸ்டின் கீழ்தள முகாமில் அரசு குழு ஒன்று நிலைநிறுத்தப்பட்டு அது மலையேறுபவர்களுக்கு உதவுதல், மீட்புப் பணிகளை ஒருங்கிணைத்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் போன்ற வேலைகளை கவனிக்கும். இந்த ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்துக்கு அருகில் நெரிசல் ஏற்பட்டதாக எழுந்த புகார்கள் மற்றும் ஐரோப்பிய மலையேறிகளுக்கும் உள்ளூர் ஷெர்பாக்களுக்கும் இடையே நடந்த மோதல் ஆகிய சம்பவங்களை அடுத்து இந்த நடவடிக்கை வருகிறது. மலையேறும் பயணங்களை ஏற்பாடு செய்யும் நிறுவனங்கள் அரசின் இந்த நடவடிக்கையை வரவேற்றிருக்கிறார்கள். இந்த புதிய விதிமுறைகள் முறையாக அமல்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு எவரெஸ்ட் உச்சிக்கு செல்லும் வழியில் ஏற்பட்ட நெரிசல் மற்றும் இடையூறுகள் காரணமாக தாங்கள் 2.5 மணி நேரங்கள் கியூவில் காத்திருக்க நேர்ந்ததாக சில மலையேறிகள் புகார் கூறியிருந்தனர். தற்பொழுது அமலில் இருக்கும் விதிமுறைகளின்படியே ஒவ்வொரு மலையேறும் குழுவுடனும் ஒரு அரசு அதிகாரி தொடர்பு அதிகாரியாக இருக்க வேண்டும். ஆனால் இது நடைமுறையில் அமல்படுத்தப்படுவதில்லை. இவ்வாறு மலையேறும் குழுவுடன் இருக்க வேண்டிய அதிகாரி காட்மாண்டுவை விட்டே வெளியே செல்வதில்லை. எனவே இந்த மலையேறும் பயணங்கள் ஒழுங்குபடுத்தப்படுவதில்லை. இவ்வாறு ஒழுங்குபடுத்த நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் கூட அபூர்வமாக அந்த குழுக்களுடன் சென்றால் அவர்கள் அந்த குழுக்களுக்கு பொறுப்பாக இருக்கிறார்களே தவிர அரசுக்கு பொறுப்பாக செயல்படுவதில்லை என்று சுற்றுலாத்துறை அதிகாரி பூர்ணச்சந்திர பட்டராய் கூறுகிறார்.
त्यो यो सम्पर्क अधिकृत भन्दा त्यो जुन हाम्रो सेवा केन्द्र भनेको छ इन्टिग्रेटेड सर्भिस.
இது தவிர மலையேறுபவர்கள் மலையேறிய பின்னர் அங்கு வினோதமான சாதனைகளை படைக்க முயல்வதும் இந்த புதிய விதிமுறைகளின் கீழ் ஒழுங்குபடுத்தப்படும் என்கிறார் நேபாள மலையேறும் பயண ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தின் ஆங் ஷெரிங் ஷெர்பா.
धेरैले चाहिँ अब यहाँ खबरै नगरिकन पहिला इन्फर्मै नभइकन त्यसरी गरेको धेरै उदाहरणहरू छ है. अनि अर्को कुरो चाहिँ
கடந்த காலங்களில் மலையேறுபவர்கள் தாங்கள் சாதனைகளை படைக்கப் போவதாக முன்னதாகவே சொல்லாமல் மலையேறி பின்னர் திரும்பி வந்த பின் தாங்கள் புதிய சாதனைகளை படைத்ததாக கூறும் சம்பவங்கள் நடந்திருக்கின்றன என்கிறார் ஆங் ஷெரிங் ஷெர்பா. தற்பொழுது மலையேறுபவர்கள் எவரெஸ்ட் உச்சியை அடைந்த பின்னர் அங்கு தலைகீழாய் நிற்பது, உடைகளை களைந்து நிர்வாணமாக நிற்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதை சாதனையாக காட்டுகிறார்கள். இதுபோன்ற சில நடவடிக்கைகள் எவரெஸ்ட் சிகரத்தின் மதிப்பை குலைப்பதாக இருக்கிறது என்றும் ஷெர்பா கூறுகிறார். ஆனால் புதிய விதிகள் வந்தாலும் எவரெஸ்ட் உச்சியில் என்ன நடக்கிறது என்பதை கண்காணிப்பது நடைமுறையில் சாத்தியமற்றதாகவே இருக்கும் என்று இந்த பயண ஏற்பாட்டாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். மலையேறுபவர்கள் உச்சிக்கு சென்ற பின் விதிகளை மீறினால் எவரெஸ்ட் கீழ்தளத்தில் இருக்கும் அதிகாரிகளால் உடனே மேலே ஏறி இதையெல்லாம் தடுக்க முடியாது என்கிறார் நேபாள மலையேற்ற பயண ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தின் தற்போதைய தலைவர் ஜிம்பா ஜங்பு ஷெர்பா.
இறுதியாக ஒரு கிரிக்கெட் செய்தி. இந்திய கிரிக்கெட் வாரியம் அமைத்த விசாரணை குழு குறித்து மும்பை நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்போவதாக இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் சங்கீதா ராஜன்.
இந்திய பிரீமியர் லீக் போட்டிகளில் ஸ்பாட் ஃபிக்ஸிங் முறைகேடு சர்ச்சைகள் தொடர்பில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் நியமித்திருந்த விசாரணை கமிஷன் சட்டவிரோதமானது என்று மும்பை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது. முன்னதாக இந்த வருடம் நடந்த இந்திய பிரீமியர் லீக் போட்டிகளையும் போட்டி ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய பந்தயம் கட்டுதல் சம்பந்தமான ஊழல் மற்றும் ஆட்டத்தின் குறிப்பிட்ட கட்டங்களை முன் நிர்ணயம் செய்து விளையாடும் ஸ்பாட் ஃபிக்ஸிங் முறைகேடு ஆகிய சர்ச்சைகள் தொடர்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தலைமை நிர்வாகி என்று அறியப்பட்டிருந்த குருநாத் மேயப்பன் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான ராஜ் குந்தா ஆகியோர் மீது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியமான பிசிசிஐ ஒரு விசாரணை கமிஷனை நியமித்திருந்தது. அந்த விசாரணை முடிவு அறிக்கை IPL நிர்வாக கவுன்சிலுக்கு பிசிசிஐ அனுப்பியிருந்தது. அந்த அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருந்தது என்பது குறித்து எந்த தகவல்களும் இல்லை. ஆனால் இந்த விசாரணை கமிஷன் சட்டவிரோதமானது என்றும் சட்ட விதிமுறைகளுக்கு முரணாக இந்த குழு அமைக்கப்பட்டிருந்தது என்றும் மும்பை உயர்நீதிமன்றம் கூறியிருந்தது. மேலும் பிசிசிஐயின் தலைவராக இருந்து தற்போது தற்காலிகமாக ஒதுங்கியிருக்கும் இந்தியா சிமெண்ட்ஸ் நிர்வாகத்தின் ஸ்ரீனிவாசன் பதவி விலகியே இருப்பார் என்றும் ஜெகமோகன் டால்மியா பிசிசிஐயின் தற்காலிக தலைவராக தொடருவார் என்றும் பிசிசிஐ அறிவித்துள்ளது.
இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.